ஆயோ தலைவா, பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
சட்டங்களால் அல்ல, அன்பால் ஒருவரை திருத்துங்கள் என்பதைத்தான் தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிறு வழிபாடானது நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. சட்டங்கள் பல நேரங்களில் நமக்கு பாரமாகவும் சுமைகளாகவும் நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாகவும் இருந்து விடுகின்றன. ஆனால் அன்பு அல்லது அன்பு சார்ந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதைத்தான் இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்க இருக்கிறோம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட அதே அன்பை, இரக்கத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வெளிப்படுத்த, வாழ்ந்து காட்ட அவருடைய வழித்துணையை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் நிறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவிராங்க. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறைவார்த்தை 16-21 வரை. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழ செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுருகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். விதை எடுத்து செல்லும் போது
அழுகையோடு செல்கின்றார்கள். ஹரிகளை சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 8-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறியவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கின்றேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் செய்தி அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-11 வரை. இயேசு ஒளிவு மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூலறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குளிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபை நிறைந்த ஒரு நேரத்திலே நாம் இந்த இறைவார்த்தைக்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்படைத்து ஜெபித்து ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கடவுள் கண்டிப்பாக இந்த நாட்களில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற கடவுள். இறைவாக்கினர்கள் வழியாக பேசியவர், அரசர்கள் வழியாக பேசியவர், இன்னும் திருத்தூதர்கள் வழியாக பேசியவர். இப்படி பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி பேசி கொண்டிருக்கிறவர். இன்றைக்கும் இந்த வழிபாடுகள் வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் எதை பேசுகிறார் என்பதை தேர்ந்து தெளிவது ஆவிக்குரிய நிலையில் சிறப்பான பிறப்படுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அழகு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை யார் கேட்டு தியானிப்பார்கள், யார் அதன்படி செயல்பட முயற்சிப்பார்கள் என்றால் இந்த ஆவிக்குரிய நிலையில் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரிய பிறப்படுத்தவர்கள். இன்னும் பல்வேறு மக்களுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரட்சிப்பை அடைந்தவர்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து செயல்பட நீங்கள் முனைகிறீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. யாரோ ஒருவர் நீ இரட்சிக்கப்பட்டு விட்டாயா என்று கேட்ட கேள்விக்கு நீங்கள் அதிர்ந்து போய்விட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு யார் செயல்படுகிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும். அப்போ இயேசுவோட தாயாக சகோதர சகோதரியாக இருப்பது இரட்சிக்கப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லவா? அதனால தான் இந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன். ஆகவே ஆண்டவர் எதை சொல்கிறார் என்பதை இன்று நாம் தியானித்து சிந்திக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இந்த முதல் வாசகத்தில் நாம் புதியன செய்கிறோம் என்று சொல்லி அழைக்கிறார். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்போதே இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையாம். ஆண்டவர் நம்மை கவனிக்க அழைக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதியனவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவருடைய பணி. இப்போ நம்ம கடவுள் பிதாசுதன் பரிசுத்தாவி என்ற மூன்று அடையாளத்தை நம்ம எப்பொழுதுமே வரைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது வழக்கம். பிதா என்ன செய்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் உலகத்தை படைத்தார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். மகன் உலகத்தை மீட்டெடுத்தார் பாவத்திலிருந்து. மூன்றாவது இந்த தூயாவி என்ன செய்கிறார்னா, பாவத்தில் மீண்டும் மக்கள் விழுந்து விடாதபடி அவங்கள புதிய படைப்புக்குள்ளே அழைத்து செல்கிறார். இந்த பணிகளைத்தான் இந்த மூன்று ஆட்களாக இருக்கிற அந்த கடவுளுடைய நிலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய அந்த தூய ஆவிக்குரிய நிலைக்குள்ளே நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய படைப்பாகக்கூடிய ஒரு அபிஷேகம். அதைத்தான் இந்த முதல் வாசகம், புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை. நம்மளெல்லாம் புதியனவாக்குகிற அந்த கடவுளுடைய செயலை நீ கண்டுகொள்ள வேண்டும். இதை இப்பொழுதே தோன்றிவிட்டது, இதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா? ஆண்டவர் நமக்குள்ள எப்படி வேலை செய்கிறார்? இன்றைக்கி நம்ம பூசைக்கு போயிட்டு வரோம். இந்த திருப்பலிக்கு போயிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்திருந்தது, உங்கள் உள்ளம் நிறைவாக இருக்கிறது அப்படின்னா அந்த திருப்பலி உங்களை புது படைப்பாய் மாற்றியிருக்கிறது. நீங்கள் ஒரு கன்ஃபஷன், ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் போயிட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது, ஆஹா, கடவுள் என்னை மன்னித்திருக்கிறாரு, நான் இப்பொழுது ஒரு புது படைப்பாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு என்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் வெளியிலே மகிழ்ச்சியோடு வந்தால் அந்த அருட்சாதனம் நிறைவடைந்திருக்கிறது. உங்களை புதிய படைப்பாய் மாற்றியிருக்கிற ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்துட்டு நீங்கள் அந்த நிலையை கடந்து செல்கிற பொழுது உங்களுடைய உள்ளம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதாவது யாரோ ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அம்மானு கேட்டுட்டு நீங்கள் ரெண்டு காசு போடுறது வேற, இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலையோடு நீங்கள் தயாரித்து போய் உதவி செய்கிற, அப்படி உதவி செய்துவிட்டு அதை பேர் பிச்சைன்னு நம்ம சொல்கிறதுல தர்மம், தர்மம் செய்கிற பிள்ளைகள் நிறைவே காண்பார்கள். அடுத்தவங்க கேட்டு கொடுத்து அதுக்கு பேர் பிச்சை, கேட்காமல் கொடுத்தீங்கன்னா தர்மம். கடவுளுக்கு கூட அப்படி தான், உண்டியலை கொண்டுட்டு வரும்போது உண்டியல் வந்துருச்சா அப்படின்னு உண்டியலை பார்த்துட்டு நீ காசு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிச்சை. அம்மானு கூப்பிட்ட பிற்பாடு நம்ம திரும்பி பார்த்து போகிறதுக்கு பேர் பிச்சை. கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கு கடவுள்கிட்ட போகிறேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய காணிக்கையை கொடுக்கணும், ஆண்டவருக்கு அது மகிமை, என்னை உயர்த்தினவர் அப்படின்னு நீங்கள் வீட்டிலையே தயாரிப்போடு போனீங்கன்னா அதுக்கு பேர் தர்மம். நீங்கள் தெரிந்து செய்கிறீங்க, பார்த்து செய்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த புதியன வாக்குகிற அபிஷேகத்தை காண்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இசையா 48:6, முன்பு நீ கேட்டாய் இப்பொழுது அவை அனைத்தையும் காண்கிறாய். ஆண்டவர் புதியனவற்றை நம்ம காணும்படி செய்கிறாரு, அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ, இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைபொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். பாருங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. எப்படி நீ புதுப்படைப்பாய் மாறுற, எப்படி நீ புதிய அபிஷேகமாய் வளர்ற, ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். வார்த்தை வழியா, மனிதர்கள் வழியா, உறவுகள் வழியா, செயல்கள் வழியா. அப்போ ஆண்டவருடைய அந்த புதியனவாக்குகிற அபிஷேகம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தவ நாட்களில் நடக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் நாங்கள் தியானம் நடத்துவதற்காக போய்கொண்டிருக்கிறோம். சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி தான் நாங்கள் ஓடுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே. எங்கள் தியான இல்லம் ப்ரோக்ராம்ஸில் நிரம்பி இருக்கிறது. அருங்குடை தியான இல்லம், இங்கே யூடியூப் மினிஸ்ட்ரியில் தீபன் ஃபாதர் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவங்க இந்த தவ காலத்துக்காக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே எங்கள் ஃபாதர் அமல் உள்ளே இருக்கிற தியான பங்குகளுக்கு போய் தியானம் கொடுக்குறாங்க. இன்னும் எங்களைப் போல் வெளியில் இருக்கிற எத்தனையோ குருக்கள் எல்லா பங்குகளிலும் தியானங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, கடவுள் இந்த இரக்கத்தின் நாட்களை எவ்வளவு அற்புதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டே இருக்கிறார், ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்கிறேனா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம நற்செய்திக்கு போய் பார்க்குற பொழுது ஆண்டவருடைய அருமையான அடையாளம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மகள் மன்னிக்கப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய மன்னிப்பு, அந்த புதியனவாக்குகிற அபிஷேகம் எப்படி ஒரு தனி மனுஷனுக்கு வருது, இது அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இயேசுவிடத்தில் போய் மண்டியிட்டு கிடக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அது கிடைக்கிறது. சென்ற வாரங்களில் நம்ம பார்த்தோம் உதாரி மைந்தன், அவனுக்கு பாருங்கள் எந்த விதமான ஒரு செய்தியும் கிடைக்கல, ஆவியானவர் அவனுக்குள்ளிருந்து பேசுகிறார். எந்த இடத்துல பேசுகிறாரு, அவன் பன்றி மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஆவியானவர் ஆத்மாவில் தொடர்பு கொள்கிறார். இதோ என் அப்பாவுடைய இடத்துல எவ்வளோ காரியம் நிறைவாக இருக்குது, நான் இப்படி நிற்கிறேனே, அந்த நன்மைத்தனத்தை அவன் உணரக்கூடிய ஆற்றல், இந்த பாவ நிலையை உணர்றான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீடர்கள் 12 பேர் இயேசுவோட பக்கத்தில் உட்காந்துருந்தவன் ஒருத்தன் யூதாஸ் இஸ்காரியோத்து, இயேசு பேசின எல்லாத்தையும் கேட்டான், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியில் அவனுடைய எண்ணத்தை தான் மேலே வைக்க ஆசைப்பட்டான். இப்போது எப்போல்லாம் நம்ம கடவுளுடைய எண்ணத்தை கீழே வச்சுப்பட்டு நம்ம எண்ணத்தை மேலே வைக்கிறோமோ அதெல்லாம் பாவம். அதனால தான் சொல்கிறோம், பாவம் என்பது முதல்ல கடவுளுடைய திட்டத்தை நம்ம முதல்ல உதறி தள்ளிட்டுது, நம்ம எண்ணத்தை மேலே வைக்கிது. அதனால தான் பாவம் என்பது முதல்ல கடவுளிடத்தில் இருக்கிற அந்த உறவை கெடுக்குது. அதனால தான் இந்த தவ நாட்களில் அழுத்தமாய் சொல்லுகிற காரியம் என்னென்னா கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். மனுஷனோட ஒப்புரவாகிறத நம்ம எல்லா நாளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் இந்த தவ நாட்களில் ஒரு அழைப்பு, எதுக்கு பாவ சங்கீர்த்தனம், எதுக்கு கோயிலுக்கு போகணும், எதுக்கு சிலோபாதம் செய்யணும், எதுக்கு தவம் இருக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், முதல்ல கடவுளோட நீ ஒப்புரவாகலை அப்படின்னா உன்னுடைய ஆன்மீக பயணம் அப்படியே நின்றுடும். ஆன்மா செத்து போயிடுச்சுன்னா அது பிசாசுக்கு மகிழ்ச்சி. உன் ஆத்மாவை அவன் பிடித்து கொண்டு அவன் என்ன செய்வான், பேர் கூச்சலிடுவான். அதனால தான் அவனை வெற்றியடைய செய்ய ஆண்டவர் உனக்கு உயிர் கொடுக்கல. ஆண்டவர் எனக்கு எதுக்கு உயிரை கொடுத்தாரு, எனக்கு எதுக்கு அறிவை கொடுத்தாரு, எனக்கு எதுக்கு ஆற்றலை கொடுத்தாரு? ஆண்டவர் அவருக்கு எதிராக நிற்பதற்காகவா? பல இடத்துல நாங்கள் பங்குகள்லையும் பார்க்கலாம், பணி செய்கிற இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எதிராக யாராவது கிளம்புவாங்க. அப்போ சொல்லுவோம், நம்ம வளர்த்ததே நம்ம நெஞ்சில் மார்பில் பாயுது, பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு எதிராக எழும்பும் போது வளர்த்த கடா மார்பில் பாஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம பங்கு தளத்தில் நாங்களும் பார்க்குறோம், எங்களோடு சிரித்து பேசி கொண்டு இருந்தவங்க முன்னாடி முகத்தில் சிரிப்பை வச்சுட்டு பின்னாடி கத்தியில் குத்துறான். பாருங்கள், இது மனுஷங்க செய்யும் போது நமக்கு எவ்வளோ காயமாக இருக்குது. இதே செயலை நம்ம கடவுளுக்கு செய்கிறோம். கடவுளுக்கு முன்னாடி ஆண்டவரே ஆண்டவரேன்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடி நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரை நீ முதுகில் குத்தி கொண்டிருக்கிறாய். நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாதபடி கடவுள் நமக்கு என்ன செய்கிறார், இந்த நாட்களில் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த எச்சரிக்கைன்னு சொல்வதை விட ஒரு அன்பின் எச்சரிக்கை, மன்னிப்பின் எச்சரிக்கை. கடவுள் எவ்வளோ தூரம் மன்னிக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் வந்து ரொம்ப ஆழமான செய்தியெல்லாம் உள்ளடக்கி வருது. யோவான் நற்செய்தி சொல்லுகிற இந்த வார்த்தைகள் பாருங்கள். ஒலிவ மலைக்கு சென்றார், பொழுது விடிந்ததும் அவர் கோவிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அவர் கோவிலுக்கு போயிட்டார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஏன் அவங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுதான் வந்து அந்த போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க, அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய முன்பகுதி. அது மக்களால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். அங்கே தான் அந்த இறை செய்தி கொடுக்கறது, பிரசங்கம் வைக்கிறது, இங்கிட்டு ஒரு பக்கம் காயின் விற்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். மக்கள் நிறைந்திருக்கிற பகுதி. இந்த பகுதியில் தான் இயேசு சாமி தன்னுடைய மறை இறைப்பணியை அங்கே செய்துட்டுருக்கிறாரு. அந்த இடத்துக்கு இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவர்களுடைய எண்ணம் எப்படியா இருக்குதுன்னா, அநேகருக்கு முன்பாக இந்த இயேசுவை அவர் தலைகுனிய வைக்கணும், இதுதான் எண்ணம். பாருங்கள், பின்புலத்தினுடைய அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தினுடைய பின்புலம். அப்படிப்பட்ட இடத்துல தான் இயேசு இவர்களை எதிர்கொள்கிறாரு. அப்போ அந்த இடத்துல சொல்லப்படுகிற செய்தி பாருங்கள், போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள், இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள ஒரு கட்டளை, நீர் என்ன சொல்லுகிறீர். பாருங்கள், ஒரு பெண்ணை வந்து கல்லால் எரியலாமா எரியக்கூடாதா அப்படிங்கிற சட்டத்தை யார் சொல்லணும்னா, அங்கே இருக்கிற திருச்சட்ட அறிஞர் தான் அந்த தண்டனை தீர்ப்பை கொடுக்கணும். இயேசு வந்து அந்த திருச்சட்டத்தை அது தண்டனை தீர்ப்பை கொடுக்கறதுக்கு அதிகாரபூர்வமான நபர் அல்ல. இப்படி தெரிஞ்சும் அவங்க கொண்டு வராங்க. ஒரு புறம் அவர் என்ன செய்யணும், மன்னித்து விட்டுட்டாருன்னா மோசையினுடைய சட்டத்தை மீறுறாரு. இன்னொரு பக்கம் கல்லால் அடிங்கடானா இவர் அன்பு இரக்கத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் கேள்விக்குறி ஆகிடும். அப்புறம் சட்டத்தை இவர் கையில் எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு குற்றப்பள்ளியை அங்கே மேலே வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ளே கொண்டு வராங்க. இன்னொரு காட்சியை நம்ம பார்க்குறோம், மூன்று காட்சிகளை இந்த இடத்துல பார்க்குறோம். ஒன்று அந்த பெண்ணை கொண்டுட்டு வரக்கூடிய காட்சி, இரண்டாவது இந்த பரிசெயர் சதுசெயரை எதிர்கொள்கிற காட்சி, மூன்றாவது அந்த பெண்ணை இயேசு எதிர்கொள்கிற காட்சி. இந்த மூன்று நிலையில் நம்ம வச்சு பார்த்தோம்னா நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும். அப்போ மூன்றாவது இந்த ஒரு பெண் நிற்கிறாங்க. இந்த பெண்ணை பற்றி பார்க்குற பொழுது இயேசு கீழே குனிஞ்சு எழுதுறாருன்னு இருக்குது. கீழே குனிஞ்சு எழுதுறார். என்ன சொல்கிறாங்க விவிலிய ஆய்வாளர்கள், என்ன எழுதினார்? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அவர் மோசையினுடைய சட்டத்தை எழுதினார். என்ன சட்டத்தை அங்கே எழுதினாருன்னா, அந்த எண்ணிக்கையை எழுதுறாரு. அந்த சட்டம் சொல்லுது, என்ன சொல்லுது, நம்மளுடைய பைபிளில் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்க, இணைச்சட்டம் 22:22 லேவியர் 20:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பாவம் செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆம்பளையும் கூட்டிகிட்டு வரணும், நீ ரெண்டு பேருமே கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. எங்கே இன்னொருவன் அப்படின்னு எழுதினாரு. எங்கே இந்த மகளோடு இருந்த ஆடவன், அந்த ஆண் எங்கே அப்படிங்கிறத அவர் சட்டத்தை குறிப்பிட்டு எழுதினார் அப்படிங்கிறது ஒரு கூற்று. இன்னொரு கூற்று என்னென்னா, இப்படி யாராவது பேசி கொண்டு இருக்கிற பொழுது நாம் கீழே ஏதாவது ஒன்றை வச்சு எழுதுறோம் அப்படின்னா அவர்களுடைய பேச்சை எழுதுகிறவர் அவமானப்படுத்துகிறார். அதாவது அது ஒரு பொருட்படுத்தாத ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறாரு. அப்படித்தான் இயேசுவும் என்ன செய்தார், அந்த இடத்துல அவர்களை பொருட்படுத்தாத நிலை. ஏன்னா அவர்கள் சொல்வது எதிரான கருத்து என்பதை இந்த எழுத்து மூலயமா உறுதி செய்கிறாரு. அதுக்கு எதிராக தான் நான் பேச போகிறேங்கிறத உறுதி செய். இப்படி ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எழுதியது மூலம் புதிய சட்டத்தை அவர் எழுதுகிறாரு. மோசையின் சட்டம் நிறைவு செய்யப்படுவதற்காகவே நான் வந்தேன்னு சொல்கிறாரு. மோசையின் சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவு செய்ய. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, புதிய சட்டத்தை அவர் அந்த தரையில் எழுதினார் அப்படிங்கிறாங்க. அப்படி எது சொல்லப்படுகிற விஷயம் எது எப்படி இருந்தாலும், இந்த அடையாளம் ஒரு பெண் நின்று கொண்டு இருக்கிறார். அவருக்கு இப்போ நம்ம பதில் சொல்லி ஆக வேண்டும். இதில் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு நபர் யாருன்னா மதலின் மரியா. இந்த பெண் வந்து மதலின் மரியா தான் அப்படிங்கிறத அவங்க அடையாளப்படுத்தியிருந்தாங்க அந்த டைரக்டர். இதை வந்து ஜோஃப்ரே பிளான்ட் அப்படிங்கிற ஒரு தந்தை வந்து அவருடைய சர்மனில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அதை கேட்டப்போ தான் எனக்கும் இது தெரிந்தது. அப்போ அவங்க மதலேன் மரியாள் தான் இதை செய்தார் என்று வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. ஒரு பெண் இப்படியாக பிடிப்பட்டால், மதிலேன் மரியாலும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாங்க, அதனால் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வேதத்தில் பைபிளில் பார்க்குற போது இந்த பெண் அல்ல. அதனால் அந்த ஃபாதர் எப்படி அதை அதில் ஒரு ஹிண்ட்டு அவருடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, மதலேன் மரியாள் வந்து அந்த டைரக்டர் மேலே கேஸ் போடணும் அப்படிங்கிறார். ஏன்னா டிஃபர்மேஷன், அவங்க பேரை கெடுத்ததுக்காக அந்த மதலேன் மரியாள் வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் எடுத்த டைரக்டர் மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஒரு ஹிண்ட் வைக்கிறார். பாருங்கள், இப்போ நம்ம கேஸ் போடுறது நமக்கு இல்லை, இங்கே ஏற்கனவே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இயேசுக்கு முன்னாடி நிற்கிது கேஸ். இப்போ இந்த கேஸை வந்து எப்படி இயேசு பார்க்குறார் பாருங்கள். மிக அழகாக ஆண்டவருடைய அந்த காரியங்கள் பாருங்கள். அந்த பெண்ணை வந்து எந்த விதமான ஒரு முகாந்தாரமும் இல்லாத நிலையில் இயேசு மன்னிப்பதை பார்க்குறோம். அதில் அவர்களிடத்தில் சொல்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் யாராவது இருந்தால் உங்கள் முதல் கல்லை எரியுங்க அப்படிங்கிறாரு. அப்படி தான் அவர் சொல்கிறார், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் அப்படின்னு. இப்போது யாருமே எரியல, ஏன் எரியாமல் போயிட்டாங்க, எல்லாம் நல்லவங்களா, இயேசு சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பயபக்தியாக போயிட்டாங்களா அப்படின்னா, இல்லை, இயேசு ரொம்ப தெளிவாக பேசிட்டார், உங்களுள் பாவம் இல்லாதவர். அப்போ பாவம் யாருக்காவது நான் இல்லைன்னு சொன்னான்னா அவன் மோசையின் சட்டத்தில் இருக்கிறத காரியத்தை உடைக்கிறான். மோசையின் சட்டம் சொல்கிறது, யாரும் பாவம் செய்கிற மனிதர்கள் எல்லோருமே பாவம் செய்கிறாங்க, எவனாவது ஒருத்தர் நான் பாவமே செய்யலைன்னு சொன்னான்னா அவன் கடவுளுக்கு இணையாக தன்னை ஆக்கி கொள்கிறான். அப்போ அவனை கல்ல இருந்து கொள்ள வேண்டும் என்பது மோசையினுடைய சட்டம். அப்போ அந்த சட்டத்தை தான் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 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 ஹுக் மாதிரி போடுறாரு. அப்போ யாராவது நான் கல்லை எரிஞ்சிட்டான் அப்படின்னா அவன் கடவுளுக்கு முன்னாடி தன்னை கடவுளுக்கு இணையாக ஆக்கி கொள்கிறான். அப்படிப்பட்டவனே கல்லால் எரிய வேண்டும். அதனால் ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறாங்க, சட்டத்தை புரிந்து கொண்டவங்க சடார்னு போயிட்டான், லேட்டாக புரிஞ்சுக்கிட்டவன் ஐயோ அவரே போயிட்டாரே, இவர் பெரிய ஆளே போயிட்டாரேன்ட்டு ஒவ்வொருத்தனாக பார்த்துட்டு ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு போகிறாங்க. கடைசியாக இந்த பெண்ணுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அபிஷேகம் பாருங்கள், புதியன ஆக்குறார், நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். கடவுள் வந்து உட்காந்து உன் பாவம்லாம் என்ன சொல்லு அப்படியா இப்படியாரெல்லாம் அவர் விலாவரியாக கேட்கல, உடனே அவர் எதையும் கேட்கல. அதுவும் வேதம் சொல்கிறது, உன் பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிகிறார். காரணம் என்ன தெரியுமா, உன்னை புதிய படைப்பாய் பார்க்க விரும்புகிறார். அது இறுதி வரை கடவுள் செய்துட்டே இருக்கிறார். ஏழு முறை அல்ல, 70 முறை மன்னியுங்கள் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. அதில் அவர் நிறைவாக நிற்கிறார். கல்வாரி மலையில் அதை தான் காட்டுறார், மன்னிக்க இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னியும் என்று. ஆகவே இந்த புதியனவாக்கக்கூடிய அபிஷேகத்தை கடவுள் கொடுத்துட்டே இருக்க, 2 Corinthians 5:17 சொல்லுது, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அதனால தான் நம்ம கிறிஸ்துவோடு ஒப்புரவாகுது, கடவுளோடு ஒப்புரவாகுதல். கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் கடவுளோட ஒப்புரவாக முடியாது. ஏன்னா கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்துருக்கிறார். அதைத்தான் இந்த பவுல் பிலிப்பியர்களுடைய அந்த திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை அவர் எப்படி உணர்ந்து சொல்லுகிறார் பாருங்கள். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. இப்போ இந்த மகள் எதை செய்துட்டு கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாறினான், அவள் வந்த நிலையோ பாவ நிலை, கல்லால் எரியப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் என்கிற வேதனைக்குரிய நிலை. அப்போ அவளை மீட்டெடுத்தது எது, சட்டம்லாம் இல்லை, கிறிஸ்துவினுடைய அன்பு. அதைத்தான் கடவுள் இந்த இடத்துல பிலிப்பியர்களது விட்ட திருமுகத்தில் பவுலடியார் உணர்ந்து சொல்கிறாரு, திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. நான் இதெல்லாம் செய்தேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், பரிசேயன் முன்னாடி போய் நின்று செய்கிறான், நான் இத்தனை முறை தொழுதேன், பாருங்கள் திருச்சட்டத்தின்படி அவன் நான் நின்னேன், ஆண்டவர் அதை அறிவுறுக்கிறார். பின்னாடி இருக்கிறவன் தாழ்ந்த உள்ளத்தோடு அவன் ஒப்பு கொடுக்குறான். இன்றைக்கி ஒரு குருவானவராக இருக்கிற நாங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, நான் இப்படி பூசை வச்சேன், இத்தனை பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்தேன், இத்தனை பேருக்கு நான் வந்து அவஸ்தை கொடுத்தேன், அதனால் என்னை நீங்கள் மீட்டெடுக்கணும். இல்லை, கடவுள் அடித்து தூக்கி போட்டுருவார். இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் அதிகார வர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது, அதிகாரம் பேசுகிறது. இல்லை, ஆலயங்கள் தாழ்ச்சிக்குரிய இடமாக மாறாவிட்டால் அவமானத்திற்குரிய அடையாளமாய் நம்ம மாறி போயிடுவோம். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறப்பாக கடவுளுடைய தலங்களிலே பணி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருடைய அடையாளங்களாக நம்ம நிலைக்கணும். பெருமையோ அல்லது செருக்கோ இருமாப்போ நம்முடைய தலையில் நின்று கொண்டு அது கடவுளுக்கு மகிமை சேர்க்கும் அப்படின்னு நினச்சா, நீ செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவு மேன்மைக்குரியதாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக நான் சிறுமைக்குரிய அடையாளமாக சிதறடிக்கப்படுவேன். ஆண்டவருடைய அடியார் அதான் சொல்கிறாரு, திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். நல்லா பாருங்க, நம்பிக்கையினால்தான், அந்த நம்பிக்கை, இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, அது என்னிடமிருந்து கூட வருவதில்லை. நான் வச்சிருக்கிற நம்பிக்கை கூட கடவுள் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களிலிருந்து தான் இந்த நம்பிக்கை பெறுகுது. அதனால தான் நம்ம மூன்று காரியம் சொல்லுவோம், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. பவுலடியார் அழகாக காயின் பண்ணுறாரு பாருங்க, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதில் மூன்றில் எது சிறந்தது? அன்பே சிறந்தது. அதனால தான் இயேசு சாமி சொல்கிறார், நான் ஒரு புதிய கட்டளையை கொடுக்குறேன், அது அன்பு கட்டளை. இன்றைக்கி பவுலடியார் அதை உணர்ந்து எழுதுகிறார் பாருங்க, கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவருடைய புது பிறப்புக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய செயல்பாடு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவதல்ல, நம் நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்டது. நம் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அவர்தம் உயிர்த்தெழுதலை, வல்லமையுள்ள உயிர்த்தெழுதலை அறியணும், அவருடைய துன்பங்களில் பங்கேற்பது, சாவில் அவரை ஒத்திருப்பது. இதுதான் கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சவால் நிறைந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே இந்த நிலைகளை நம்ம உணர்ந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்துகிறார். பாருங்க, பவுலடியார் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காகவே தொடர்ந்து ஓடுகிறேன். இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது உன் வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையாக மாறிப்போச்சா, பாவப்பட்ட வாழ்க்கையாக கிடக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஓடிப்போ, உன்னை கழுவிக்கொள், மீண்டும் எழுந்து ஓடு. ஆண்டவர் உன்னைய சரியாய் ஓடத்தான் அழைக்கிறார். தவறி போனதை நினைத்து அதை நியாயப்படுத்துவது உன்னுடைய வேலையல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தவறி போன நிலையை நியாயப்படுத்தி கொண்டு பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான், நீ பாவ அறிக்கையில் போய் இதெல்லாம் சொன்ன, அதெல்லாம் கடவுள் இப்படி நோனி மன்னிச்சிருப்பாரா? பாருங்க, நீங்களும் நானும் உண்மையாக கிறிஸ்துவினுடைய சிலுவை சாவை நம்பினோம் என்று சொன்னால், கல்வாரி மலையிலே நடந்த அந்த காட்சி, நம்பிக்கைக்குரிய காட்சி, அது உண்மையான ஒரு செயல் என்பதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் சான்று பகிர்ந்தீங்கன்னா, கண்டிப்பாக கடவுள் கொடுத்த அந்த இரத்தத்தினுடைய விலையான விடுதலை அபிஷேகம் உனக்கு உண்மை. அதுதான் ஆண்டவர் நமக்கு உணர அழைக்கிறார். விடுதலை ஆண்டவரிடமிருந்து வருகிறது. பாருங்களேன், இசையா 46:13 சொல்கிறது, என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலையில் இல்லை, என் விடுதலை காலம் தாழ்த்தாது, சியோனுக்கு நான் விடுதலை வழங்குகிறேன், இஸ்ரேலில் என் மாட்சி நிலைக்கச் செய்வேன். ஆண்டவர் எதுக்கு நமக்கு விடுதலை கொடுக்கிறாருன்னா, நம்ம இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் என்கிற அடையாளமாக இருக்கிற நான் ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்த. ஆண்டவர் இசையா 51:6 சொல்கிறாரு, வானத்தை நோக்கி என் கண்களை உயர்த்துங்கள், கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள், ஏனெனில் வானம் புகையென மறைந்து போகும், மண்ணுலகம் உடையென நைந்து போகும், அதில் வாழ்வோர் விட்டிலென மடிவர், என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும், என் விடுதலைக்கு முடிவே இராது. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை முடிவில்லாத ஒரு விடுதலை. அதனால தான் முடிவில்லாத அந்த வாழ்வை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதைத்தான் நம்ம சொல்லி பாடுறோம். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகள், புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல பழையனவற்றை தூக்கி எறிந்துவிட்டு நம் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். எதிர்த்து போராட அழைக்கப்படுகிறோம். 1 Corinthians 5:7 சொல்கிறது, புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாயிருப்பீர்கள், உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்தான் இருக்கிறீர்கள், ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இதோ நம்மை எல்லா விதமான நிலையிலிருந்து மாற்ற ஆசைப்படுகிறவர். இசையா 38:17 கடவுளே எரிந்து விடுகிறார் பழைய காரியத்தை, பாவத்தை எல்லாம். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர், என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். ஆண்டவரே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ட பிற்பாடு நாம் அதை தூக்கி வைத்து கொண்டு இருக்கலாமா? அறிக்கை செய்துவிட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய இரக்கத்திலே தங்களை இணைத்து கொண்ட பிள்ளைகள், கண்டிப்பாக அந்த இரக்கத்தை நம்பி ஓடுங்க. புதியனவற்றை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யப்போகிறார். இந்த தவ பயணம் உங்களுக்கு வெறுமையான பயணமாக இருக்க போவதில்லை, அது ஒரு விடுதலை பயணம். நாம் மனிதர்கள் நினைப்பதைப் போல விடுதலை பயணம் அல்லது, அது ஒரு வித்தியாசமான ஒரு விடுதலை பயணம். அந்த விடுதலை பயணத்தை அனுபவிக்கிற, புரிந்து கொள்கிற ஆற்றலையும் ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த அபிஷேகமான பயணத்தை மேற்கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற அளவிட முடியாத அந்த பேரிறக்கத்தை உணர்ந்த பிள்ளைகளாக பயணிப்போம். புதிய பயணத்தை நாம் கையில் எடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.